அதைத்தான் இந்த எட்டாம் நூற்பாவிலே முதல் சூத்திரம் காட்டுகிறது. அவருடைய உபதேசம் என்ன? நீ இத்தனை காலம் உன்னுடைய இயல்பை அறியாமல் வளர்ந்து விட்டாய். நீ என்னுடைய மகன், இறைவனாகிய என்னுடைய மகன், என்னை சார்வதற்கு உரியவன், என்னுடைய பேரின்பச் செல்வத்தை பெறுதற்கு உரியவன். நீ இப்பொழுது ஐம்புலன்களாகிய வேடர் கூட்டத்திலே வளர்கிறாய், வளர்ந்து துன்பப்படுகிறாய் என்ற உண்மையை உபதேசிக்கின்றார் அந்த ஞானாசி. ஆக இப்போது அந்த மாணவன் எந்த நிலையில நிற்கிறான்? நம்முடைய நிலையில் அல்ல. கேட்கின்ற மாணவன் எப்படிப்பட்டவன்? சரியை கிரியை யோகமெல்லாம் செய்து முடித்து அதிதீவிர பக்குவ நிலையிலே நிற்கிறானே, சஞ்சித வினையெல்லாம் நீங்க பெற்று நிற்கிறானே. எனவே இப்போது அவனுடைய அறிவு தூய்மையாக இருக்கிறது. எனவே பெறுகின்ற உபதேசம் அப்போதே அவனுக்கு அனுபவமாக கிடைக்கிறது. அந்த ஞானம் உணர்த்திய ஞானத்தை உணர்த்தியவாறே கொள்ளுகிறார். நம்முடைய உலக வாழ்க்கையிலே பார்க்கிறோமே, எந்த ஒரு பொருளை வேண்டாம் என்று அனுபவமாக உணர்கிறோமோ அப்போதே அந்த பொருளை விட்டு நீங்குகிறோம். புகைப்பிடித்தல் இந்த அவருக்கு உடம்புக்கு இன்னும் கொஞ்ச காலம் குடித்தால் நீங்கள் உயிர் வாழ மாட்டீர்கள் என்று மருத்துவர் சொன்ன பிறகுதான், அனுபவம் கிடைத்த பிறகுதான் அப்போதே விட்டு விடுகிறார். அது வரைக்கும் விட முடியலையா? எனவே அனுபவமாக உணர வேண்டும் எதையும் விடுவதற்கு, எதையும் கொள்ளுவதற்கு. எனவே ஞானாசிரியர் உணர்த்திய ஞானத்தை அந்த மாணவன் அனுபவமாக கொள்ளுகிறான். அப்போதே இந்த உடம்பு வேறு, ஐம்பொறிகள் வேறு, நான் வேறு என்று இவற்றின் தொடர்பை எல்லாம் விட்டொழிக்கிறான். அப்போதே சிவத்தை சார்ந்து விடுகிறான். அந்த அணையிலே தேங்கியிருந்த அந்த ஆற்று வெள்ளம் அணையினால் தடுக்கப்பட்டு நிற்கிறது. அந்த அணை உடைந்த உடனே அந்த நீர் கொஞ்ச நேரமாவது காத்திருக்கமா, கொஞ்ச நேரம் கொஞ்ச காலம் இருந்து விட்டு போவோம், ரொம்ப காலம் இருந்து விட்டோம் என்று உடனே அந்த இடத்தை விட்டு விரைந்து ஓடி சென்று கடலிலே கலந்து விடுகிற, சேர வேண்டிய இடத்தை போய் சேருகிறது. அதுபோல இத்தனை காலம் நமக்கு இந்த தத்துவங்களாகிய 36 தத்துவங்களாகிய கருவிகள் நம்மை தடைப்படுத்தி இருந்தன. இந்த தடைகள் இந்த ஞானத்தினாலே உடைந்தவுடனே அந்த மாணவன் அப்பொழுதே சிவத்தை சார்ந்து விடும். அதைத்தான் இந்த முதல் நூற்பா சொல்லுகிறது. மன்னவன் முதல் பாட்டு, மன்னவன் தன் மகன், ஒரு நிகழ்ச்சி. அந்த மன்னவன் தன் மகன் வேடரிடத்தே தங்கி வளர்ந்து அவனை அறியாது மயங்கி நிற்ப, பின்னவனும் என் மகன் நீ என்று அவரில் பிரித்து பெருமையோடும் தானாக்கி பேணுமாபோ. இது உவமை. அங்க சிவஞான போதத்தில் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர். எனவே என் மகன் நீ என்று அவரில் பிரித்து பெருமையோடும் தானாக்கி பெண்ணுமாவோல் துண்ணிய ஐம்புலவேடர் சுழலில் பட்டு துணைவனையும் அறியாது துயருறும் தொல்லுயிரை. துண்ணிய ஐம்புல வேடர் சுழலில் பட்டு துணைவனையும் அறியாது, தலைவனாகிய இறைவனையும் தன்னையும் அறியாமல் துணைவனையும் அறியாமல் துயருறும் தொல்லுயிரை பண்ணும் அருள் குருவாகி வந்து அவரின் நீக்கி மலமகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைத்தான் என்று. இதுதான் அந்த மாணவன், அதிதீவிர பக்குவ நிலையிலே இருந்த மாணவன் அந்த ஆசிரியருடைய உபதேசத்தை கேட்ட மாத்திரத்திலேயே சிவனுடைய மலரடிகளை பெற்று விடுகிறார். எனவே இது கேட்டல் ஞானத்திலே. நான்கு ஞானத்திலே நான்கு படிநிலைகள்: கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல் என்ற நான்கு படிநிலை. அந்த அதிதீவிரமான பக்குவ நிலையில இருந்தவர்கள் கேட்ட மாத்திரத்துல அடுத்துள்ள படிநிலைகள் சிந்தித்தல், தெளிதல் இவையெல்லாம் மிக விரைவாக நடந்து அப்பொழுதே நிட்டை கூடி விடுவார். நிட்டை கூடுதல் அப்பொழுதே கேட்ட மாத்திரத்திலே நிட்டை கூடுதல், இது எல்லாருக்கும் வந்துவிடாது. மிக மிக பரிபக்குவம் உடைய மாணவர்களுக்குத்தான் வரும். கேட்ட மாத்திரத்திலே நிட்டை கூடுதல். நிட்டை கூடுதல் என்றால் தன்னை மறந்து உலகை மறந்து சிவத்தினிடத்திலே அழுந்தி விடுதல், சிவ நினைவிலே அழுந்தி நிற்றல், அதுதான் நிட்டை. இது எல்லாருக்கும் வராது இந்த நிலை. மற்ற மாணவர்கள் இப்ப மந்த தரத்திலே இருப்பார்கள், சிலர் சிலர் மந்த நிலையில இருப்பார்கள், சிலர் தீவிர நிலையில இருப்பார்கள். அவர்கள் படிப்படியாக கேட்ட பிறகு சில காலம் அவர்கள் அந்த உபதேசத்தை சிந்தித்து சிந்தித்து பிறகு தெளிவு பெற்று அதன் பின்னர் சிறிது சிறிதாக நிட்டை கூடுகிற நிலை கைவரப்பெறுவார். எனவே அவர்களுக்காக சொல்லப்பட்டதுதான் அடுத்து வருகிற 9. இது 8 சூத்திரம் இவர்களுக்காக, இந்த அதிதீவிர பக்குவம் உடையவர்களுக்கு. அடுத்து 9, 10, 11 எல்லாம் ஏனைய மாணாக்கர்களை நோக்கி ஆசிரியர் செய்த உபதேசங்கள். அடுத்து 200 அந்த 8 சூத்திரத்துல 8 நூற்பாவில் முதல் பாட்டு பார்த்தோம். அடுத்து 2 பாட்டுல இந்த தீக்கைகளை பற்றி வேறு சில செய்திகள் சொல்லியிருக்கிறார். தீக்கை 2 வகைப்படும், இவ்வாறு 2 வகைப்படும், நிராதாரம் சாதாரம், நிராதார தீக்கை சாதார தீக்கை என்று 2 வகை. சாதாரம் என்றால் சா ஆதாரம், நிராதாரம் நிராதாரம், ச ஆதாரம் சாதாரம், ஆதாரத்தோடு கூடியது சாதாரம், ஆதாரத்தோடு கூடியது. நிராதாரம் என்றால் ஆதாரம் இல்லாதது. இப்ப உயிர்கள் 3 வகை என்று தெரியும். விஞ்ஞானகலர், விரளையாகலர், சகலர். ஒருமலம் உடையவர்கள் விஞ்ஞானகலர், இருமலம் உடையவர்கள் பிரளையாகலர், மும்மலமும் உடையவர்கள் சகலர். இந்த மூவருக்கும் ஞானம் உணர்த்துவது ஒரே முறையில் அல்ல, ஒரே முறையிலே உணர்த்துவது இல்லை ஞானம். எனவே எல்லா உயிர்களும் இறைவன் மூலமாக ஞானத்தை பெற்றுத்தான் வீடு பேறு அடைய முடியும், எல்லா உயிர்களும். ஆனால் அவரவர் நிலைக்கு ஏற்ப இறைவன் இந்த 2 முறைகளிலே ஞானத்தை உணர்த்துகிறான். விஞ்ஞானகலருக்கும் பிரளயாகலருக்கும் இறைவன் நேராகவே ஞானத்தை அளிப்பான், நேராக. அதாவது விஞ்ஞானகலருக்கு உயிருக்கு உயிராக உள்ளிருந்தே ஞானத்தை தந்து விடுவான், உள்ளிருந்தபடியே ஞானத்தை தருவான். அவர்களுக்கு இறைவன் வெளியே வர வேண்டும் என்ற தேவை இல்லை, உள்நின்றே ஞானத்தை தந்து அவர்களை திருவடியில் சேர்த்துக் கொள்வான். இன்னும் அடுத்து பிரளயாகலர் என்பவர்களுக்கு கொஞ்சம் வேறு முறை. அவர்களுக்கு இறைவன் அவர்கள் முன்னிலையிலே தோன்றி தன்னுடைய உண்மை வடிவில் தோன்றி, அதாவது நெற்றிக்கண், கரைமிடறு, 4 தோல், சடைமுடி போன்ற இந்த கோலத்தோடு அவர்களுக்கு காட்சி கொடுத்து முன்னின்று நயனம், பரிசம், வாசகம் என்று சொல்லப்படுகிற தீக்கையை தந்து ஞானத்தை கொடுப்பான். தன்னுடைய வடிவத்தில் உண்மை வடிவத்தில் நேரே தோன்றி, எனவே உள்நின்று விஞ்ஞானகலருக்கு, வெளிவந்து பிரளயாகலருக்கு. இது 2 நிராதார திக்கை. அதாவது இறைவன் வேறொரு பொருளை ஆதாரமாக கொள்ளாமல் அவனே நேராக வந்து அவனே நேர் நின்று இனி சகலராகிய நம்போன்றவர்களுக்கு இறைவன் தன்னுடைய உண்மை வடிவத்தில் வருவது இல்லை. அதாவது பிரளயாகலருக்கு காட்சி கொடுப்பதைப் போல நம்மிடத்திலே வருவது இல்லை. ஏன் வந்தால் என்ன, வரக்கூடாதா? அது நமக்கு பழக்கப்படாத ஒரு வடிவம் அல்லவா? திடீரென்று அந்த கோலத்திலே வந்தால் நம்மால் நாம் அச்சங்கொள்ளுவது இயல்பு. ஒரு முன்பின் பார்த்தறியாத ஒரு புதிய தோற்றத்தை கண்டால் நமக்கு அச்சம் வரும் அல்லவா? எனவே அச்சத்தினாலே விலக தோன்றுமே தவிர அணுக தோன்றாது. எனவே அதற்காகத்தான் இறைவன் நம்முடைய மனநிலை அறிந்து நம்மை போன்ற ஒரு மானிடரை ஆதாரமாக கொண்டு நம் போன்ற ஒரு மானிட வடிவில் இருக்கிற ஒரு பக்குவ ஆன்மாவை ஆதாரமாக இடங்குண்டு நின்று அவர் மூலமாக ஞானத்தை தருகிறார். பிறகு இது, எனவே இது சாதாரம், சகலருக்கு செய்யப்படுகிற தீக்கை சாதார தீக்கை, ஆதாரத்தோடு கூடியது. இரண்டாவது பாட்டில் பாருங்களேன், இரண்டாவது பாட்டில் உரை தரும் இப்பசுவர்க்கம் உணரின் மூன்றாம் உயரும் விஞ்ஞானகலர் பிரளயாகலர் சகலர் என நிறையின் மலம், மலம் மட்டும் உடையவர்கள் விஞ்ஞானகலர். அந்த வரிசை முறைப்படி மலம் கமா மலம் கண்மம் உடையவர்கள் யாரு? பிரளயாகலர் கமா மலம் கண்மம், மலம் கண்மம் மாயை மூன்று உடையவர்கள் சகலர். நிற்கும் முதல் இருவருக்கும் நிராதாரமாகி கரையில் அருட்பரன் துவிதா சத்திநிபாதத்தால் கழிப்பன் மலம். அந்த விஞ்ஞானகலருக்கும் பிரளயாகலருக்கும் துவிதா துவி துவிதான இரண்டு இரண்டு விதமான சத்திநிபாத நிலையில் அவர்களுக்கு இரண்டு சத்திநிபாதம், அதாவது தீவிரம் அதிதீவிரம், தீவிரம் அதிதீவிரம் என்ற இரண்டு பக்குவ நிலைகளிலே அவர்களுக்கு ஞானத்தை தருகிறார். துவிதா சத்திநிபாதத்தால் கழிப்பன் மலம். அடுத்து சகலருக்கு கண்ம ஒப்பில் இருவினை ஒப்பு வந்தால் தரையில் ஆசான்மூர்த்தி ஆதாரமாகி, ஒரு ஆசான்மூர்த்தியை ஒரு ஆசிரியரை மானிட குருவை ஆதாரமாக கொண்டு தரித்து அவரிடத்திலே தங்கி ஒளிப்பன் மலம். சதுர்த்தா சத்தினிபாதம் அங்க துவிதா, இது சதுர்த்தான நான்கு நான்கு விதமான அந்த நான் பார்த்த மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதரம் என்று சொல்லப்பட்ட நான்கு சத்தினிபாதத்தால் கழிப்பன். அடுத்த பாட்டில் பலவிதம் ஆசான் பாச மோசனம்தான் பண்ணும்படி. ஆக அந்த ஞானகுரு ஆசிரியர் மாணவனுடைய பாசத்தை நீக்குகிற முறை பல வகைப்படும், பலவிதமாம். பாச மோசனம்தான், மோசனம்னா நீக்குதல், மோசனம்னா நீக்குதல், பாச மோசனம்தான் பண்ணும்படி பண்ணுகிற முறை. எவை அவை? நயனத்தருள் ஒன்று, நயனத்தருள் கமா பரிசம் வாசகம், வாசகம் என்றால் சொற்களால் சொற்களை உபதேசித்து வாசகம் மானதம் மனத்தினால் மனத்தினாலே பாவித்து வாசகம் மானதம் அழகில் சாத்திரம் சாத்திர நூல்களை மாணவருக்கு உபதேசித்தல் சாத்திர சாத்திரதீக்கை. இந்த சாத்திர நூல்கள் யோகம் யோக முறையில அவுத்திரி அவுத்திராதி என்றே அவுத்திரி ஆதி. அவுத்திரி என்றால் இந்த ஓமம் வளர்த்து செய்கிறார்கள் அல்லவா, அந்த அக்கினி காரியம், அதுதான் அவுத்திரி. ஓமத்தோடு ஹோமத்தோடு செய்யப்படுவது அவுத்திரி. அநேகமுள இப்படி பல வகை உண்டு. அவற்றின் அவுத்திரி இரண்டு திறனாம். அவுத்திரி ரெண்டு வகைப்படும். எவை என்றால் ஞானவதி கிரியாவதி. அதாவது அந்த அந்த யாக குண்டம் இருக்கிறது அல்லவா, யாக குழி யாக குண்டம், அந்த இடம் மண்டலம், இவற்றையெல்லாம் மனத்திலேயே பாவனையால் அமைத்துக் கொண்டு செய்வது ஞானவதி தீக்கை. அந்த ஓமகுண்டம் முதலியவற்றை மனத்திலேயே பாவனையால் அமைத்துக் கொண்டு அந்த கிரியைகளை பாவனையாகச் செய்வது ஞானவதி. கிரியாவதி என்றால் அந்த கிரியைகளை புறத்திலே அமைத்து செய்வது. அதைத்தான் சொல்லுகிறார், இலகு ஞானம் கிரியை என இரண்டாம். இலகு ஞானம் கம கிரியை என, அதுல அந்த இரண்டுல ஞானம் ஞானவதி என்பது என்ன என்றால் மனத்தால் இயற்றுவது கிரியை, மனத்தால் இயற்றுவது ஞானம். ஞானம் மனத்தால் இயற்றுவது ஞானவதி. எதை? கிரியை. கிரியைகளை மனத்தால் இயற்றுவது ஞானவதி. அந்த கிரியை என்பதை சேர்த்துக் கொள்ள வேண்டும். மனத்தால் இயற்றுவது கிரியை ஞானம். கிரியா அடுத்து எழில் குண்டமண்டலம். எளிர்குண்டம், குண்டம்ன குழி, மண்டலம், ஆதி, நிலவு வித்து, இவற்றையெல்லாம் புறத்திலே வெளியிலே அமைத்து கொண்டு அந்த கிரியைகளை செய்வது. நிலவு வித்து செய்தல் கிரியாவதிதான். இன்னும் நிற்பீசம் சபீசம் என இரண்டாகி நிகழும். இன்னும் ஒரு இரண்டு வகை, நிற்பீசம் சபீசம். அதாவது நிற்பீசம் என்பது பீஜ எழுத்துக்கள். பீஜம் என்றால் வித்து, விதை. பீஜம் என்றால் வித்து, அதாவது வித்து என்றால் மூலம். வித்து எழுத்துக்கள், மூல எழுத்துக்கள், வித்து எழுத்துக்கள். நிற்பீசம் என்பது அந்த மந்திரங்களை அந்த மாணவருக்கு உணர்த்துகிற போது, உபதேசிக்கிற போது பீஜ எழுத்துக்களை சேர்த்து உபதேசிப்பது உண்டு. பீஜ எழுத்துக்களை சேர்க்காமல் உபதேசிக்கிற முறையும் உண்டு. அந்த வித்து எழுத்துக்களை அந்த மந்திரங்களிலே சேர்த்து சொல்லுகிற முறையும் உண்டு, சேர்க்காமல் உபதேசிக்கிற முறையும் உண்டு. யாருக்கு சேர்க்க வேண்டும் என்றால், எப்படிப்பட்ட மாணவர்களுக்கு அந்த வித்து எழுத்துக்கள் உரியன என்றால், உயர்ந்த ஒழுக்கம் உடையவர்களுக்கு. எல்லாருக்கும் அவற்றை தரமாட்டார்கள். உயர்ந்த ஒழுக்கம் உடையவர்கள், தகுதி வாய்ந்தவர்களுக்கு தான் அந்த பீஜ எழுத்துக்களை சேர்த்து அந்த மந்திரங்களை தருவார். மற்றையோருக்கு அந்த வெறும் மந்திரங்களை மட்டும் தருவார்கள். அது நிற்பீசம். எனவே இந்த நிற்பீச தீக்கையை ஞானவதியாகவும் செய்யலாம், அல்லது கிரியாவதியாகவும் செய்யலாம். அதேபோல சபீச தீக்கையும் அதே போல அந்த ஞானவதி அல்லது கிரியாவதி என்ற முறையிலே ஆசிரியர் தரலாம். கீழே தருகிறார் பாருங்கள், யார் யாருக்கு இவற்றை தர வேண்டும் என்று கீழே தருகிறார். பாலரோடு வாலீசர், விருத்தர், பணிமொழியார், பலபோகத்தவர், வியாதிப்பட்டவர்க்கு பண்ணும் சீலமது நிற்பீசம். ஆக நிற்பீசதிக்கு யாருக்கு செய்ய வேண்டும் என்றால், சிறு சிறு பிள்ளைகள் பாலர் அவர்களுக்கு நிற்பீச முறையில தரப்படும். பாலருடு வாலீசர், என்ன பொருள் போட்டிருக்கு வாலீசர், அந்த இளைஞர்கள் வாலீசர் வாலிபர். விருத்தர்ன முதியவர்கள் இவர்களெல்லாம் அந்த தீக்கையை முறையாக செய்வதற்கு இடர்படுவார். ஆக அந்த இந்த தீக்கை எல்லாம் முறைப்படி நெறிப்படி தவறாமல் வழுவாமல் செய்ய வேண்டும் என்றால் நல்ல உடல்நிலை உடல் நலம் இருக்க வேண்டும். அந்த ஒழுங்குமுறை முக்கியம். எனவே அவற்றை செய்வதற்கு தகுதி இல்லாதவர்கள் இவர்கள் பாலர் இளைஞர்கள். அவர்களும் அது விளையாட்டு பருவம். எனவே அவர்கள் கண்ணும் கருத்துமாக செய்ய மாட்டார்கள். விருத்தர் முதியவர்கள், அவர்கள் உடல்நிலை பாவம் இடம் கொடுக்காது. பணிமொழியார் பெண்கள், அவர்களுக்கு பல குடும்ப வேலைகள், பிள்ளைகளை உரிய நேரத்தில் பள்ளிக்கு அனுப்ப வேண்டும், கணவரை அலுவலகத்துக்கு அனுப்ப வேண்டும். அதில் எங்க அந்த குறித்த நேரத்தில் செய்யணும்னு முடியுமா? பணிமொழியார் எல்லா காலத்திலையும் பெண்களின் நிலை அதுதான். பல போகத்தவர் அந்த உலக போகத்தில் நாட்டமுடையவர்கள். பல போகத்தவர், வியாதிப்பட்டவர், சிலர் பல வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பார், அவர்களுக்கான நேரமே கிடைக்காது. எனவே பல போகத்தவர், வியாதிப்பட்டவருக்கு பண்ணும் சீலம் அது நிற்பீசம். அவர்களுக்கு நிற்பீச முறையில் கொடுத்தால் போதும் என்று அந்த இது அவரவர் நிலைக்கு தகுந்தபடி சீலம் அது நிற்பீசம். அடுத்து இன்னொரு ரெண்டு வகை, ஞானவதி கிரியாவதி என்ற இரண்டு, நிற்பீசம் சபீசம் என்ற இரண்டு, இன்னொரு இரண்டு, நிரதிகாரை சாதிகாரை. நிர் அதிகாரை ச அதிகாரி, அதாவது அதிகாரத்தை கொடுப்பது அதிகாரம் இல்லாதது என்ற இரண்டு வகை. அதிகாரத்தை கொடுப்பது சாதிகாரை, அதிகாரம் இல்லாதது நிர் அதிகாரை. என்ன அதிகாரம் என்றால், இப்போ இந்த தீக்கை பெற்றவர்கள் செய்வதற்கு உரிய கடமைகள், அன்றாடம் செய்வதற்குரிய கடமைகள், அதை நித்தியம், நித்திய கர்மம், நைமித்திக கர்மம், காமிய கர்மம் என்றெல்லாம் வைத்திருக்கிறார். நித்தியம், நைமித்திகம், காமியம். நித்தியம் என்பது நாள்தோறும் நியமமாக செய்ய வேண்டிய கடமை, பூஜை முறை, அது நித்திய கர்மம் எனப்படும், அன்றாடம் செய்ய வேண்டிய வழிபாடு. நைமித்திகம் என்பது சிறப்பு காலங்களில், விசேட காலங்களிலே, விழாக்காலங்களிலே விரிவாக சிறப்பாக செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள், நைமித்திகம். காமியம் என்பது சில பயன்களை கருதி, உலக பயன்களை கருதி தன்னுடைய ஆயுளை நீட்டிக்க வேண்டும், குடும்பத்தில் வறுமை போக வேண்டும், செல்வம் பெருக வேண்டும் என்று, இப்படி நோய் நீங்க வேண்டும் என்று பலவிதமான உலக பயன்களை கருதி செய்கின்ற வழிபாடு காமிய கர்மம். இவற்றையெல்லாம் செய்வதற்குரிய அதிகாரத்தை தருவதுதான் சாதிகாரம். இந்த மூன்றையும் செய்யக்கூடிய உரிமையை தருவது சாதிகாரம். அதற்கு மாறாக இந்த நித்திய கர்மத்தை மட்டும் செய்வதற்கு உரிமை தருவது நிரதிகாரம். பொதுவாக தீக்கை என்றாலே எதை குறிக்கும் தெரியுமா? தீக்கை என்றாலே சிறந்த தீக்கை எது? ஞானத்தை தரக்கூடிய நிர்வாண தீக்கை. தீக்கை என்றாலே நிர்வாண தீக்கையை தான் குறிக்கும். இங்கே சொல்லப்படுவதெல்லாம் நிர்வாண தீக்கையை பற்றி தான். இந்த நிர்வாண தீக்கை மேலும் ரெண்டு வகைப்படும். எத்தனை வகை பாருங்க, மேலும் இரண்டு வகை. சத்தியோ நிர்வாணம், அசத்தியோ நிர்வாணம். ஆக வீடு பெற்றை தருவது இந்த நிர்வாண தீக்கை தான். சத்தியோ, சத்திய என்றால் உடனே, சத்திய சத்திய என்றால் விரைவாக. ஞானாசிரியர் தீக்கையை கொடுத்த மாத்திரத்துல அந்த மாணவர் முத்தியை பெற்று விடுகிறார். கொடுத்த மாத்திரத்துல இந்த உடல் கழிந்து சிவத்தோடு சேர்ந்து விடுகிறார். ஆமா, பெற்றான் சாம்பான் முள்ளிச்செடி, முள்ளிச்செடி முத்தி பெற்ற அது போல. அதுல ரொம்ப சிறுபான்மை. ஆக அதற்கு ஏற்ற அந்த பரிபக்குவ நிலையில இருந்தா இதெல்லாம் வரும். சத்தியோ நிர்வாணம் அப்படி இல்லாமல் திக்கை கொடுத்த நிர்வாண திக்கை பெற்று நாளடைவிலே இந்த உடம்பு இருக்கிற வரை அவர்கள் உலகத்திலே வாழ்ந்து, உடம்பு எதுவரை இருக்கும், உடம்பு எதுவரை இருக்கும், சஞ்சித வினை என்ன ஆயிற்று. முதலிலேயே ஞானாசிரியர் கழித்து விட்டார். சஞ்சித வினை இல்லை, மற்ற இரண்டு வினை இருக்கு, ஆகாமியமும் பிராரத்தமும். ஆகாமியம் எப்படி கழியும்? ஆகாமிய வினை இப்போது உண்டாகிற வினைதானே, புதிய வினை. இப்ப இவர்கள் நிர்வாண திக்கை பெற்ற பிறகு, ஞானத்தை பெற்ற பிறகு ஆகாமியம் ஏறுமா? ஆகாமியம் ஏறுமா? ஏறாது. எனவே அவர்களுக்கு ஆகாமியமும் இல்லை. அப்படி ஒருவேளை ஆகாமியம் ஏறினால் அதை இறைவனே, ஆமா, அந்த என்ற வினை உடலோடு ஏகும். இடை ஏறும் வினை தோன்றில் அருளே சுடும். ஒருவேளை ஆகாமிய வினை இவர்களுக்கு விளையுமானால் அந்த திருவருளே அதை சுட்டி எரித்து விடும். எனவே ஆகாமிய வினையும் ஏறாது, சஞ்சித வினையும் இல்லை, இந்த பிராரத்த வினை மட்டும் அதை அனுபவிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த உடம்பே வந்தது. எனவே அந்த பிராரத்த வினை இருக்கிற வரை இந்த உடம்பு நிற்கும் உலகத்துல. எனவே அதுவரை இந்த உடம்பு இருந்து பிறகு இந்த உடம்பு விழுந்தால் அவர்கள் முத்தியை தலைப்படுவார். அது அசத்தியோ நிர்வாணம் என்று வைத்திருக்கிறார். அசத்தியோ நிர்வாணம், இந்த பாட்டில் கடைசி வரியில் சொல்லுகிறார். சாலனிகள் தேக பாதத்தினோடு சத்திய நிர்வாணம் என இரண்டு வகைப்படும். தேக பாதம்னா இந்த இந்த உடம்பானதே விழுகின்ற, காலப்போக்கிலே விழுகின்ற பிறகு முத்தி அடைதல். அது பெயர் சொல்லவில்லை. அது என்ன பெயர்? அசத்தியோ நிர்வாணம், பிறகு சத்திய நிர்வாணம் என்று ரெண்டு. பிறகு பாருங்க, அந்த ஓதி உணர்ந்து ஒழுக்க நெறி இழுக்கா நல்ல உத்தமர்க்கு செய்வது உயர் பீசம். நல்ல கல்வி கேள்வியிலே சிறந்து ஒழுக்க நெறி வலுவாதவர்கள், அப்படிப்பட்ட உத்தமர்களுக்கு செய்வதற்குரியதுதான் சபீச தீக்கை. அந்த பீஜ எழுத்துக்களோடு கூடிய தீக்கை சபீசம். இந்த ஹாம் ஹவும் என்றெல்லாம் வரும் அந்த திரு ஐந்தெழுத்துல, ஓம் என்றதெல்லாம் வரும். ஓதி உணர்ந்து ஒழுக்க நெறி இழுக்க நல்ல உத்தமர்க்கு செய்வது உயர் பீசம். இவர் தம்மை நீதியினால், இப்ப சொன்ன நல்லவா, நித்திய நைமித்திக காமியத்தின் நிறுத்தி, இந்த மூன்றையும் செய்யக்கூடிய அதிகாரத்தை தந்து நிரம்பு அதிகாரம் நிகழ்த்துவதும் செய்து சாதக ஆச்சாரியரும் ஆக்கி இந்த சபிசதிக்கை பெற்றவர்கள் ரெண்டு வகைப்படுகிறார்கள். சாதகர், ஆச்சாரியர். அந்த சபீசமாகிய நிர்வாணத்திற்கை பெற்றவர்கள் சாதகர். சாதகர் என்றால் அந்த வழியிலே ஒழுகுகிறவர்கள், நிர்வாணத்திற்கை பெற்று அந்த சமய ஒழுக்கத்திலே நின்று கடைபிடிப்பவர்கள் சாதகர். ஆச்சாரியர் என்பவர்கள் பிறருக்கும் அந்த தீக்கையை கொடுக்க வல்லவர்கள் ஆச்சாரியர். அவர்கள் நிர்வாண திக்கை பெற்றதோடு நில்லாமல் அதற்கும் மேல ஆச்சாரிய அபிடேகம் என்ற ஒன்றை பெற வேண்டும். ஆச்சாரியர் ஆவதற்கு ஆச்சாரிய அபிடேகம், அதாவது கலச நீரிலே மூழ்குவித்து செய்கிற ஒரு சடங்கு முறை. ஆக நிர்வாணத்திற்கு பெற்றவர்கள் இந்த அபிடேகத்தை பெற்ற பிறகு பிறருக்கு தீக்கையை தரக்கூடிய அதிகாரத்தை பெறுகிறார்கள் ஆச்சாரிய அபிடேகம். அதனால்தான் சாதக ஆச்சாரியருமாக்கி வீடு தருவிக்கும். இன்ன ஒரு ரெண்டு வகை நிர்வாணத்திற்கையில இன்ன ஒரு இரண்டு வகை கொஞ்சம் கொஞ்சமா சொல்றார், ரெண்டு ரெண்டா மொத்தமா சொன்ன இன்ன ஒரு இரண்டு வகை. உலக தருமிணி, சிவ தருமிணி. உலக தருமிணி, சிவ தருமிணி. இந்த நிர்வாணத்திற்கை பெற்றவர்கள் இல்லறத்தார்களாக இருந்தால் இல்ல குடும்பம் நடத்துகிற இல்லறத்தாருக்கு உரியது உலக தருமிணி, இல்லறத்தாருக்கு உரியது. சிவதருமிணி என்பது திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்நாள் எல்லாம் இருக்கிறார்களே அவர்களுக்கு நைட்டிகர் என்ற பெயர். நைட்டிகர், நைட்டிக பிரம்மச்சாரி என்பார்கள். அவர்களுக்கு செய்யப்படுவது சிவதருமிணி. அந்த உலக தருமிணி பெற்றவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன வேறுபாடு என்றால், உலக தருமிணி பெற்றவர்கள் தலையில சிகை வைத்திருப்பார்கள். உலக தருமிணி இல்லறத்தில் இருப்பவர்கள் தலையில நம்ம குடுமியில் வைத்திருப்பார்கள். இவர்கள் நைட்டிகர், அந்த தலை குடுமி அந்த இருக்காது, வலித்திருப்பார்கள், சிகை இருக்காது. கல்யாணம் அந்த கட்டம் போயிருச்சுல, துறவரம் புண்டும் சிலர் இல்லறத்தில் இருப்பாங்க. துறவரம் புண்டா அவர்கள், அவர்களுக்கு சாதகரும் ஆச்சாரியருமாக்கி வீடு தருவிக்கும். உலோக தருமிணி, உலோக சிவ கமா உலோக சிவ தருமிணி என்று இரண்டாம், அதை ரெண்டா பிரித்துக் கொள்ளணும். உலக தருமிணி, சிவ தருமிணி என்று இரண்டாம். ஆதலினால் அதிகாரயம் சமயம் விசேடம் நிருவாணம் அபிடேகம் இவற்று அடங்கும், நான்கும் அந்த சாதிகாரையிலே அடங்கும். பிறகு அந்த அத்துவ சுத்தியை பற்றி ஒரு நாலஞ்சு பாட்டில் ரொம்ப விரிவாக விளக்குகிறார். அதெல்லாம் கடினமான விளங்குதற்கரிய பகுதிகள், படிச்சு பாருங்க. அந்த எழுத்துக்களின் அந்த ஆறு அத்துவாக்களுடைய விவரங்கள், அவற்றை எப்படி அந்த ஐந்து கலைகளிலே அடக்குதல், அதெல்லாம் அந்த கிரியைகளிலே விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு 263 இரண்டாவது பாட்டு, கடைசி பாட்டு, மூன்று திறத்து அணுக்கள் செய்யும் கண்மங்கட்கு அந்த மூன்று வகையான ஆன்மாக்கள், மூன்று திறத்து அணுக்கள் செய்யும் கண்மங்கட்கு முன்னிலையாம் மூயிரண்டாம் அத்துவாவின் ஆன்றமுறை அவை அறுத்தி அறுத்து மலம் முதிர்வித்து அரும்பருவம் அடைதலுமே ஆசானாகி தோன்றி நுகராத வகை முர்ச்சை கண்மத்துகள் அறுத்து. முர்ச்சை கண்மம் என்பது எது? முர்ச்சை கண்மம் சஞ்சிதம், சஞ்சிதம் முர்ச்சை கண்ம துகளறுத்து அங்கு அத்துவா தொடக்கரவே சோதித்து, அத்துவ சோதனை செய்து அத்துவா தொடக்கரவே சோதித்து என்ற உடற்கண்மம். அது என்னது? உடற் என்ற உடற்கண்மம் பிராரத்தம், பிராரத்தம் என்ற உடற்கண்மம் அனுபவத்தினால் அறுத்து அனுபவிக்க வைத்து நீக்கி இனிச்சை கண்மம். அது என்ன? ஆகாமியம். இனிச்சை கண்மம் மூலமலம், அது ஆணவமலம். இந்த இரண்டையும் ஞானத்தால் இடி தன்னுடைய உபதேசத்தினாலே ஆகாமியம் ஏறாதபடி செய்கிறான். அதேபோல் ஆணவமலம் அந்த ஞானத்தினாலே, ஆணவமலம் என்பது அறியாமையை செய்வது, அந்த உபதேசத்தை ஞானத்தை பெற்ற மாத்திரத்தில் அந்த அறியாமை கழிகிறது. எனவே ஆணவமும் நீங்குகிறது, ஆகாமியமும் ஏறுவது இல்லை என்று சொன்னார்.